நமஸ்காரம். நம்முடைய பார்வை, பகவானுடைய பார்வை, இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு வேறுபாட்டை கூறுகிறேன். நாம பகவான் அடையணும்னு விருப்பப்படுகிறோம், அவரும் நம்மை பெற வேண்டும் என்று ஆசை கொள்கிறார். அவருடைய திருஷ்டி, அதாவது ஈஸ்வரனுடைய திருஷ்டி, பகவானுடைய திருஷ்டி, அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? நம்மிடத்தில் ஏதேனும் நல்லது கிடைக்குமா என்று தேடுகிறார். தீயதிருந்தால் கண்டிப்பாக மன்னிக்கிறார். அந்த மன்னிப்புக்கு க்ஷமா, பொறுமை என்று சொல்லுவார்கள். க்ஷமா ஷோடசி அப்படின்னு ஒரு பிரபந்தமே உள்ளது. கண்டிப்பாக க்ஷமித்து பொறுத்து ஏற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் பகவானுடைய தாராள மனசு, ரொம்ப பரந்த திருஷ்டி, பரந்த நோக்கம். இதை கொண்டுதான் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ, நான் எற்றதனை குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும் என்னுடைய பாபங்கள் குற்றங்கள் ஜெயிக்கக்கூடாது, உன்னுடைய குணம், உன்னுடைய பொறுமை, அன்பு, அதுதான் ஜெயிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றனர். கூரத்தாழ்வான் சொல்லும்போது, த்வஞானசக்தி கருணாசு சதீஷு நேஹ பாபம் பராக்கிரமித்தும் அருகதி மாமகீனம், என்னுடைய பாபங்கள் எத்தனை இருந்தாலும் அவை ஜெயிக்கக்கூடாது, அவை ஜெயித்தால் நான் மீண்டும் மீண்டும் பிறப்பேன், அவை ஜெயிக்கானால் உன்னுடைய கருணை ஜெயிக்க வேண்டும். உன்னுடைய ஞானம், உன் சக்தி, உன் கருணை, உன் தயா, இவைதான் ஜெயிக்க வேண்டும் என்று கூறத்தாழ்வான் பிரார்த்திக்கிறார். அதனாலே மன்னிப்புங்கிறது உண்டா, பாவங்களை பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்கலாமா, ஒரு தரம் பாவம் பண்ணாலும் பண்ணது தானே, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். யாரையும் தள்ளுவதற்காக பகவான் இல்லை, கொள்ளுவதற்காகத்தான் இருக்கிறார். யாரையும் ஏற்கக்கூடிய விசாலமான மனம் அவருக்கு. இப்ப இதெல்லாம் நான் சொல்றதுனாலே, இப்படி எளிதில் விட்டுவிட்டால் குற்றமே புரிய மாட்டார்களா, அது தூண்டுகிறாப்புல இருக்கே, தண்டனை கொடுத்தால்தானே குற்றம் தடுக்கப்படும் என்று கூட நீங்க நினைக்கலாம். கொடுக்கிறார், ரொம்ப லேசான தண்டனை, வலிக்க கூட வலிக்காது. அப்ப மற்ற தண்டனைகள்லாம் பலதும் இருக்கு, நம்மெல்லாம் ரொம்ப படுறோமே பல பேரும் எனில், பகவான் ஒருத்தர் உள்ளார், அவரிடத்தில் பிரார்த்தித்தால் அவர் பொறுப்பார், அதை செய்யலாம், இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிடலாம். இந்த அறிவும் இருக்க வேண்டும், இந்த நம்பிக்கையும் இருக்க வேண்டும். அப்ப கண்டிப்பாக அவர் மன்னித்து விடுவார், ஏற்றுக்கொள்கிறார். அதுவே தெரியாமல் இருந்து விட்டால் அப்ப ஒரு சில சமயம் படுகிறோம். இன்னொன்னு, ஒருவேளை இந்த நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு கூட, நான் எவ்வளவு பிரார்த்தித்தாலும் பல கஷ்டங்கள் எல்லாம் வருகின்றனவே என்று தோணலாம். அதுக்கும் பல காரணங்கள் இருக்கும். முதல் காரணம் நம்முடைய கர்மம், அந்த கர்மத்தின் பாதிப்பை போக்குன்னு தான் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோம், ஓரளவு போக்கவும் செய்கிறார். ஆனால் அதுதான் பிரபலமான பாபங்களாக இருந்தால் அப்பவும் போக்குவார். அவருடைய சக்தியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை விட சக்தி வாய்ந்த பாபம் எதுவும் இருக்க முடியாது, எத்தையும் போக்க முடியும். ஆனால் கூடவே ஒன்று நினைவில் கொள்ள வேண்டும், நாம ஒருவேளை இந்த ஜென்மத்திலேயே முக்தி அடையணும் அப்படின்னு சொல்லியிருந்தால், அப்ப அவர் நம்ம வாழ்நாளைக்குள்ளே அந்த பாபங்களின் பலத்தை எல்லாம் சின்ன சின்னதாக அனுபவிக்க கொடுத்துத்தான் தீர்த்தாக வேண்டும். அதற்குள் படுவதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இப்ப இதே இல்லை, இதெல்லாம் நான் படுறதா இல்ல, இன்னும் பல பிறவைகள் எடுத்து மெதுவே பட்டுக்கொள்கிறேன் சொல்லலாம், நினைக்கலாம், மோட்சத்து போறதுக்கு விருப்பம் இல்லாமலே இருக்கலாம். அப்படின்னா கூட நம்ம படுறது குறைஞ்சாலும் கரைஞ்சிரும். ஆனால் இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் போகணும், அதுவும் பாபங்களெல்லாம் அவரே தொலைக்க வேண்டும். அப்படின்னா இந்த சரீரத்தோடு நாம் அனுபவிக்க வேண்டிய பாபத்தை மட்டும்தான் நமக்கு கொடுத்து முடிக்கிறார், மற்றதெல்லாம் அவரே தொலைத்து விடுகிறார். அதனால் அவருடைய பார்வையே ரொம்ப விசாலமான திருஷ்டி. அவர் கொடுத்துத்தான் நாம் மோட்சத்துக்கு போயாக வேண்டும். நம்மிடத்தில் பகவான் எதற்கு குற்றங்களை தேடுகிறார்? மன்னிப்பதற்காக. ஏதானு நல்லது இருக்குமான்னு ஏன் பார்க்கிறார்? அதை மெதுமெதுவே வளர்த்து கொடுப்பதற்காக. இப்படித்தான் நம்முடைய திருஷ்டியும் மாற வேண்டும். மாற மாற நாம் பெருமானுக்கு அருகே செல்கிறோம்னு அர்த்தம். சரி, நான் ஒரு சாதகன், நானே சாதனம் பண்ணி மோட்சத்தை அடைந்து விடலாமா என்றால் முடியாது. அவர்தான் கொடுத்தாக வேண்டும். நாம போகணும் நினைத்தா கூட இது நாம போய்விட முடியாது. கண்ணன் கீதையில் சொல்லும்போது, ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்தித்தே, அவர்களுக்கு மோட்சமடைவதற்குண்டான அந்த புத்தியை நான் கொடுக்கிறேன், அதை பிடித்து கொண்டு அவர்கள் என்னை வந்து அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு தான் கண்ணனே சொல்றார். அப்ப மோட்சம் போக வேண்டியதற்குண்டான புத்தியும் அவர் கொடுத்து தான் வரணும். நம்ம கிட்ட எத்தனைதான் படிச்சிருந்தாலும் இந்த புத்தியை கொண்டு போக முடியாது. அவர் கொடுப்பதை பெற்றுத்தான் நம்ம போகிறதுக்கு முடியும். அவர் யார் என்று பார்த்துத்தானே கொடுப்பார், அவருக்கு பிரியமானவனுக்குத்தான் கொடுப்பார். இது ஒரு ஸ்லோகம். கீதையிலே இன்னொரு இடத்துல சொல்றார், அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச, அனைத்து யஜ்ஞங்களுக்கும் நானே அனுபவிப்பவன், அதன் பலத்தை உண்பவன். அந்த கர்த்தாவுக்கு பலத்தை கொடுப்பவனும் நான் தான், பிரபு நான் தான். எந்த தபஸோ பக்தியோ சரணாகதியோ எத்தை நாம் செய்தாலும் அது நாம செய்த சாதனத்தினால மோட்சம் போக முடியாது. அவர் கொடுக்க வேண்டும், அப்போதுதான் செல்ல வேண்டும். இதைத்தான் ஒரு இடத்தில் கூறும்போது ஒரு அழகான கருத்து இருக்கு. அது தனியாவே சொல்ல வேண்டியது ஒன்றும், அதை இன்னொரு நாள் சொல்லுகிறேன். அதை ஞாபகம் மட்டும் வச்சுங்க, சொல்றேன்னு சொல்லியிருக்கேன், இப்போ சொல்றேன். இதை முடிச்சு நடுவோம் இப்போ. அதனால நாம ஒரு சாதனத்தை பண்ணி அவரை அடைந்து விட்டோம் முடியாது. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையான பகுனாஸ்ருதேன, உபனிஷத்தே கூறுகிறது. இந்த ஜீவன் அந்த பரமாத்மாவை தானே முயற்சி பண்ணி அடைந்து விடவே முடியாது. முயற்சிக்கலாம், முயற்சிக்கணும், ஆனால் இவன் முயற்சியால் அடைஞ்சுவிட முடியாது. அவர்தான் இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் எந்த தபஸா இருந்தாலும் அதற்கு நான் தான் பிரபு, நான் தான் அதற்கு பலன் கொடுக்கிறவன் சொல்றார். மோட்சத்துக்கு போக வேண்டிய புத்தியே நான் கொடுத்து தான் பெறணுங்கிறார். அதனால் இது நம்ம சாதனம்ங்கிறதுனால் ஆகாது. அவருடைய கருணை, அவருடைய தயை, அவர் பார்த்து கொடுப்பவர் தான் பெற்றுக்கொண்டு செல்ல முடியும். எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க. அதனால தான் சொல்ல வந்தேன், பகவானுடைய பார்வை ரொம்ப விசாலமான பார்வை, அனைவருக்கும் கொடுப்பார். அப்பப்ப இந்த சம்சாரத்தில் இருக்கிறச்சே நமக்கு சந்தேகம் வரும், கண்டிப்பா மோட்சம் கொடுப்பார் நம்புறேன், ஆனா ஒருவேளை கிடைக்காத போடுமோ, இழந்துடுவேனோ, இப்ப கிடைக்கணுமே கிடைக்கணுமேங்கிற துடிப்பு அதிகமா இருக்கணுமா, அல்லது அவர் கண்டிப்பா கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கை கூட இருக்கணுமா? இந்த பதில் என்ன தெரியுமா சொல்லணும், நம்ம பக்கத்திலே இருந்து பார்த்து ஒருவேளை நாம பண்ணிருக்கிற குற்றங்கள் ஜெயிச்சுடுமோ அதனால கிடைக்காத போடுமோ, இல்ல அவருடைய குணங்கள் ஜெயிக்குமோ அதனால் கிடைத்து விடுமோ, இந்த ரெண்டு பேர்தல எது ஜெயிக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? கண்டிப்பா நம்ம குற்றங்கள் ஜெயிக்க முடியாது, அவருடைய குணங்கள் தானே ஜெயிக்க முடியும். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் நம்மாழ்வார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. யாராக இருந்தாலும் ஒரு நாள், அது எந்த ஜென்மத்தில் ஆகட்டும், போய்த்தான் தீர வேண்டும். வைகுந்தத்தை அடைவோம், இல்லாமல் உழன்று கொண்டு இருக்க மாட்டோம். ஏனெனில் ஒரு இதுக்கு இடைப்பட்ட ஒரு கேள்வியும் சேர்த்து சொல்லுறேன். இப்போ நாமெல்லாம் சாதனம் பண்ணுறோம், சரணாதி பண்ணுறோம், பக்தி பண்ணுறோம். ஒருவேளை ஒரு யந்திரம், இப்பெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்கிறார்கள் இல்லையா, ரோபோவெல்லாம் வந்திருக்கே, அதை போல ஒரு யந்திரம், அது தவம் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் செய்யப்பட்டு அது தவமும் பண்ணி அதனால் அது ஒருவேளை மோட்சத்தை பெற்றுவிடலாமோ என்று சந்தேகம் வரலாம், நியாயமான சந்தேகம். ஆனால் அதற்கு பதில் என்ன, நாம பண்ணி மோட்சம் போறதுங்கிறது நடவாது. நாம பண்ணலாம், அவர் கொடுத்தால்தான் போக முடியும். கொடுக்கும் தெய்வத்திற்கு இது யார் பண்றார்கள்ங்கிறது தெரியும் இல்லையா? ஒரு ஆத்மாவை பத்தி அவர் அறிவாரே. அப்ப அந்த ஆத்மா அனன்யா சிந்தையந்தோ மாமேஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாம்யகம். அந்த ஜீவன் என்னிடத்திலேயே உயிரை வைக்கிறான். அவன் ஜீவன் அறிவுள்ளவன், தான் கொடுத்த அறிவு எல்லாம் பகவானுக்கு தெரியுமே. ஆகவே ஒரு ஜீவனுக்கு சேத்தனமாய் சைத்தன்யமுடைய ஜீவனுக்கு தான் பகவான் கொடுப்பார், பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அவர் கொடுத்து தான் வாங்கணும். கொடுக்கும்போது ஆருக்கு கொடுக்க வேணுங்கிறத அவர் பார்த்து தானே செய்வார். அப்ப நம்ம கோணத்திலேருந்து பார்த்தால் கிடைக்காதோங்கிற பயம் இருக்கும். ஆனா அதை விட அவருடைய விசாலமான பரந்த திருஷ்டி, தயோடு கூடிய உள்ளம், அந்த நோக்கத்தில் பார்த்தால் நிச்சயமாக கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோமோ? எப்படியும் அவர் தயை தானே ஜெயிக்க போகிறது. அப்ப நம்ம பாட்டு பாபங்கள் சேர்க்கலாம் என்னால், அவர் தயை ஜெயிக்குங்கிற அளவுக்கு உண்மையை புரிந்து கொண்டவன் கண்டிப்பா பாபத்தின் வழி போக மாட்டானே, அதுதானே பெருமை.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.